மனித பாஷைகளில் நாம் அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டுமானால் அது பாஷைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த மிகுந்த பயபக்தியான புனிதமான காலை வேளையில் நாம் இங்கே கூடி வந்துள்ளதினால் நம்முடைய இருதயங்களில் எப்படியாய் உணர்கிறோம். நம்முடைய மதமானது உண்மை பொருளாய் ஆக்கப்பட்ட நேரத்திற்கு இந்த காலை பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. ஏனென்றால் முழு மானிட வர்க்கத்தையும் மீட்கும்படியாய் வந்த உம்முடைய வெளியேற பெற்ற பிள்ளையை நீர் மறுபடியுமாய் எழுப்பினதாய் அது இருக்கின்றபடியினால் கர்த்தாவே அந்த பிரதானமான நேரத்தின் கொண்டாடுதலாய் நாங்கள் இந்த காலையில் இங்கே இருக்கிறோம். அது எங்களை மரணம் நரகம் பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் ஆக்கினது. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலங்கள் கடந்தும் உயிர்த்தெழுந்த நாளின் அதிகாலையில் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் இன்னமும் கூடி வருகிறோம். ஏனென்றால் அவர் மறுபடியும் வருவார் என்றே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு எதிராக குறித்து வைக்கப்பட்டுள்ள எங்களுடைய எல்லா பாவங்களையும் மீதோளும் நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தாழ்மையுடன் எங்களுடைய தவறுகளை அறிக்கை செய்து எங்களுடைய பாவத்தின் அவருடைய பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே எங்கள் மத்தியில் காணப்படும் வியாதிகளை சுகப்படுத்தும் கர்த்தாவே, நம்முடைய பரிசுத்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்யும்.
Which is the foundation of all of the truths that you have left.
நாங்கள் விசுவாசிக்கவும் ஜீவிக்கவும் நீர் எங்களுக்காக விட்டு சென்ற சத்தியத்தின் ஆஸ்திபாரமாக இருக்கிறது.
And we pray not only for this group that's gathered.
இங்கே கூடி இருக்கும் இந்த கூட்டத்தாருக்காக மாத்திரம் நாங்கள் ஜெபிக்கவில்லை, ஆனால் உலகமெங்கிலும் உள்ள யாவருக்காகவும்.
For we are looking with eager eyes.
ஏனென்றால் நாங்கள் வாஞ்சையுள்ள கண்களோடும் ஏங்கிக் கொண்டிருக்கும் இருதயங்களோடும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். இருளிலும் குழப்பத்திலும் இன்று நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது எந்த நேரத்திலும் எந்த பைத்தியக்காரனாவது எதையாவது வெடித்து போடுவான், அல்லது புத்தானை அழித்துவிட்டு முழு உலகமும் பொடி பொடியாக்கிவிடலாம். மிக பெரிய அதிகாரிகளால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றபடியே யுத்தம் மறுபடியும் ஏற்படுமானால் போரானது ஒரு சில மணி நேரமே நடக்கும். யுத்தமானது இந்த நாட்களிலே ஒரு கத்தி முனை போன்ற முனையில் நின்று கொண்டிருக்கிறது. ஓ சபையானது கூட அந்த மகத்தான மகிமையான உயிர்த்தெழுதல் முனையில் நின்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் மறுத்த பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தரை சந்திக்க எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் அவருடனே கூட இருப்போம். நாங்களுமே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, இன்றைக்கு எங்களை ஏற்றுக்கொள்ளும். வாசிக்கப்படுகிற வேத வார்த்தைகளையும் பாடுகின்ற பாட்டுகளையும் சுவிசேஷ பிரசங்கத்தையும் ஆசீர்வதியும். குறைகளை உணர்ந்தவர்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். வியாதிக்காக ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உமக்கு மகிமையை எடுத்துக்கொள்ளும்.
For we humbly ask it in the name of Jesus, thy Son. Amen.
நாங்கள் தாழ்மையுடன் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். இன்று காலையில் நாம் இதிலிருந்து வேத வார்த்தைகளை வாசிக்கப் போகின்றோம் என்று அறிய விரும்புகின்ற உங்களுக்கு, இந்த அதிகாலையில் எங்களோடு கூட சேர்ந்தவரை ஆராதிக்கும்படியாய் வந்துள்ள இந்த அருமையான கூட்ட ஜனங்களுக்கு உட்கார வசதி இல்லாமைக்காக மிகவும் வருந்துகிறோம். இவர்கள் வித்தியாசமான சபைகளில் இருந்தும் வித்தியாசமான நாடுகளில் இருந்தும் வித்தியாசமான தேசங்களில் இருந்தும் வந்து அவருடைய மிகுந்த மகிமையான கர்த்தருடைய ஆராதனைக்காக இந்த ஜெப கூடாரத்தில் இக்காலையில் கூடி வந்திருக்கின்றனர்.
I wish for you to turn to the book of Psalms.
சங்கீதம் 22 அதிகாரத்துக்கு என்னும் திரும்புமாறு விரும்புகிறேன்.
I know this is rather an unusual.
உயிர்த்தெழுந்த நாளன்று வாசிக்கப்படும் பாகங்களில் இது வழக்கத்திற்கு மாறானது என்று நான் அறிவேன்.
But God is unusual.
ஆனால் தேவன் வழக்கத்திற்கு மாறானவராய் இருக்கிறார்.
And now after this service,
இந்த ஆராதனைக்கு பிறகு நீங்கள் காலை ஆகாரம் புசிக்கும்படியாக நாம் கூட்டத்தை ஒரு மணி நேரம் ஒத்தி வைப்போம். பின்னர் 9:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை ஆராதனை துவங்கும்.
And then immediately after the Sunday school service, there will be baptism.
ஞாயிறு ஆராதனை முடிந்தவுடன் இங்கே ஞானஸ்தான தொட்டி அருகில் ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும்.
And then this afternoon at 6 o'clock, prayer cards will be given out for.
பின்னர் இன்று பிற்பகல் 6 மணி அளவில் இன்றிரவிற்காக ஜெப அட்டைகள் கொடுக்கப்படும். நீங்கள் நேசிக்கின்ற யாராவது வியாதியாயும் தேவர்களாயும் இருப்பார்களே, ஆனால் ஞாபகமாய் அவர்களை இன்றிரவு கொண்டு வாருங்கள்.
ஏனென்றால்
கொஞ்ச நாட்களுக்கு இதுவே கடைசி முறையான கூட்டமாக இருக்கலாம். காலை 5 மணிக்கு நான் கிழக்கு கடற்கரை ஓரமாக லாஸ் ஏஞ்சலுக்கு தொடர்ச்சியான கூட்டங்களுக்காக போகிறேன். இப்பொழுது சங்கீதம் 22 நாம் வாசிக்கலாம்.
My God, why has thou?
என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?
Why art thou so far from?
எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்?
My God, I cry.
என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர்.
And in the night season, and
இரவில கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை.
But thou art holy. Oh, thou that is
இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, பரிசுத்தர்.
Our fathers trusted in thee. They trusted.
எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள்.
But I am a worm.
நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல.
A reproach of man.
மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும்
இருக்கிறேன். என்னை
பார்க்கிறவள் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முறைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது.
Strong bulls of Bashan have beset me around.
பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்துக் கொண்டது.
They gasp upon me with their mouth.
தீரி கச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள்.
I am poured out like water.
தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது.
My heart is like wax, it is melted.
என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று.
My strength is dried up like
என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொண்டது.
And thou hast brought me unto the dust.
என்னை மரண தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, கொல்லாதவளின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது.
They pierced my hands.
என் கைகளையும் என் கால்களையும் உருவக் குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்திற்கும் தப்புவியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளிலே இருக்கும் போது எனக்கு நீ செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ஆம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். யாரியருடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அடியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும்.
And shall declare his righteousness unto
அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார்
என்று
பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். வாசிக்கப்பட்ட அவருடைய வார்த்தையோடு கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. இந்த காலையின் சந்தர்ப்பத்தில் நான் ஐந்து வார்த்தைகளை எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த ஐந்து வார்த்தைகளை அடுத்துள்ளவர்களை குறித்து என் இருதயத்தில் இருக்கின்றவர்களை இக்காலை ஆராதனைக்காரருக்கு வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். இந்த ஐந்து வார்த்தைகள் எனக்கு வேண்டும். ஜீவிக்கும் போது, மரிக்கும் போது, அடக்கம் பண்ணும் போது, உயிர்த்தெழும் போது, வருகின்ற போது. புலவன் இந்த பாடலை எழுதின போது நான் சொல்ல வேண்டும் என்றிருந்த காரியங்களை எல்லாம் நன்றாக வெளிப்படுத்தி இருக்கிறான். ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கம் பண்ணும் போது அவர் என் பாவங்களை அரிதூரம் கொண்டு போய்விட்டார், உயிர்த்தெழுந்த போது அவர் என்னை இலவசமாய் என்றென்றைக்கும் நீதிமானாக்கினார். இன்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ மகிமையான நாள். அவரை போன்று ஒருவரும் இம்மட்டும் ஜீவிக்கவில்லை. ஏனென்றால் அவர் பிறந்தபோது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாயிருந்தார். பிதாவாகிய தேவனின் பிரத்யட்சமாய் அவர் இருந்தார். பிதாவாகிய தேவன் அன்பாய் இருக்கிறதுனாலே இயேசுவானவர் அன்பின் முழுமையான பிரத்யட்சமாயிருந்தார். அவருடைய சிறு குழந்தை கரங்கள் அவருடைய தாயாரின் கன்னங்களை தட்டி கொடுத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலிருந்தே அவர் அன்பாயிருந்தார். அவர் அன்பாயிருந்தார். அங்கேதான் அநேகர் அவர் அன்பாய் இருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள தவறி போகிறார் என்று நான் நினைக்கிறேன். தேவன் அன்பாயிருக்கிறார். அன்பாய் இருக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவளாய் இருக்கிறார்கள். தேவன் உலகத்தை அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதாவது நேசிக்க கூடாதவர்களை அன்பு கூர்ந்ததினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அவர் கொடுத்தார். அவரை விசுவாசிக்கூடியவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவர் இந்த உலகத்தில் இருந்த போது அநேக வித்தியாசமான வழிகளில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டினார். இருவரை ஜீவித்த சிருஷ்டியில் அதிக அன்பாய் ஜீவித்தவர் இவர்தான் என்று யாவரும் தர்க்கம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஆயிற்று. இங்கே அவருடைய ஜீவியத்தில் அவர் தேவனை வெளிப்படுத்தி காட்டினார் என்று நான் நினைக்கிறேன். தேவனை ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதான ஒரே ஒரு வழி அன்பினால் தான்.
And well did he do this when he caught one of the most
அவருடைய நாட்களில் மிக விழிவான ஸ்திரீ ஒருத்தியை அவர்கள் கண்டுபிடித்த போது அவர் அதை வெளிப்படுத்தி காட்டினார். அவர்கள் அவளை குற்றவாளியாய் பிடித்து அவள் தப்பிக்கொள்ள வழியே இல்லாமல் போன போது என்றால் அவள் விபசாரத்தில் கையங்களவுமாய் பிடிபட்டாள். அவளை இவர்கள் அவருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு வந்து இவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவள் பக்கமாக திரும்பி, நானும் உன்னை ஆக்கிருக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அவளை தூக்கி வீதியில் எறிவதற்கு பதிலாக ஒரு கூட்ட ஓநாய்களை போன்று அவள் மேல் விழுந்து கல்லால் அவளை அடித்து அவள் உயிரை போக்குவதற்கு பதிலாக அவருடைய மென்மையான இரக்கமான அன்பான இருதயம் அவருடைய பாவத்திற்குள்ளாக குனிந்து போய் நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார்.
And when he was on his way down to the grave of Lazarus,
அவர் லாசருவின் கல்லறைக்கு போய் கொண்டிருக்கும் வழியிலே,
I think there's another great time.
தேவன் மனிதவத்துக்கு என்னவாய் இருக்கிறார் என்பதனை வெளிப்படுத்தி காட்டின மகத்தான நேரங்களில் இது இன்னொன்று என்று நான் நினைக்கிறேன்.
Not only is he a God that can forgive the Lord.
கீழ்த்தனமாக செய்யப்பட்ட பாவத்தை மட்டும் மன்னித்து அவருடைய மன்னிக்கின்ற அன்பின் மூலமாக குற்றத்தை எடுத்து போட்டு குற்றமற்றவர்கள் ஆக்குகிற தேவன் மாத்திரமல்லாமல் மரணம் நம்மை மௌனமாக்கி வைத்தும் அவர் இன்னமும் நம்மை குறித்து அக்கறை கொண்டவராயிருக்கிறார். அவர் மார்த்தாளோடும் மரியாளோடும் போகின்ற வழியிலே இன்னும் அதிகமாக அதை வெளிப்படுத்தினார். ஒரு அன்பான அவருடைய ஜீவனை மரணமாடு மூடி போட்டிருந்த அந்த வீட்டிற்குள் அவர் வந்தபோது அதை மிகவும் நன்றாய் வெளிப்படுத்தி காட்டினார். கல்லறைக்கு அவர் போய்கொண்டிருந்த வழியிலும் தேவனா இருந்தும் அவனை மறுத்தோரிலிருந்து அவரை எழுப்புவார் என்று மறிந்தும் அவனை கல்லையில் இருந்து எழுப்பத்தக்கதான வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது என்று அவருக்கு சொல்லப்பட்டு இருந்தும் மார்த்தாளையும் மரியாளையும் லாசருவையும் நேசித்தவர்கள் அழுவதையும் அவர் கண்டபோது அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன? அவருடைய மகத்தான நேசிக்கின்ற இருதயம். அவர் அதை கண்டபோது மனிதனும் அவருடைய நண்பர்களும் துயரத்துக்குள் இருக்கிறார் என்று அவர் கண்டபோது அவர் தாமே துயரத்திற்குள்ளானார். இருதயம் உறங்குண்டவர்கள் மத்தியில் அவரை கண்டுபிடிக்க முடியும் என்பதை அறிய நான் சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய துயரத்தில் நம்மை விட்டுவிட்டு போகிற ஒருவர் அவர் அல்ல. எல்லாரும் கைவிட்ட போதும் உலக பிரகாரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை முடிவுக்கு வந்து போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்னமும் தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் தேவனின் வெளிப்படுதலாய் இருந்தார். அவருடைய ஜனங்கள் அவருடைய ஆவியினால் அவ்வளவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு துன்பத்திலும் தொல்லையிலும் நாம் ஒருவிடத்தில் ஒருவர் போய் அவருடைய தயையின் வெளிப்படுதலை அவருடைய ஆவியினால் பிறந்ததான நம்முடைய இருதயங்களில் இருந்து ஊற்றிக் கொண்டிருக்கும் வண்ணமாய் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதன் மூலமாய் சபையில் ஜீவிக்கின்ற தேவனின் அன்பை பிரதிபலிக்கும்படியாக செய்யும். அவர் சொன்னதையோ அல்லது புலவன் சொன்னதையோ நன்றாக வெளிப்படுத்தியுள்ளது. ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார். தேவன் தம்மை இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவமாய் காட்டின விதமானது அவர் முழு மனித வர்க்கத்துக்கும் என்ன செய்தார் என்பதை காட்டுகிறது. அவர் தம்முடைய கருத்தினை மனித வர்க்கத்திற்கு வெளிப்படுத்தி காட்டினார். அதாவது நேசிக்க முடியாதவர்களாக இருந்தவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் செய்தார். இந்த உயர்த்த இந்த காலையில் இவைகளில் நாம் எவ்வளவு குறிவுள்ளவர்களாய் இருக்கிறோமோ என்று நான்
ஐயுறுகிறேன்.
நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மால் நேசிக்க முடியும், ஆனால் அவரை நேசிக்காதவர்களை அவர் நேசித்தார். உலகத்தை எப்பொழுதாவது அன்பு தாக்கி இருக்குமானால் அவரே அதன் மகத்துவமானவரும் முதல் பிரதிநிதித்துவமாயிருக்கிறார். பூமியில் ஜீவித்துக் கொண்டு அவர் நேசித்தவர்கள் அவரை நிந்தித்தார்கள். அவரை போன்று ஒரு மனிதனாலும் நேசிக்க முடியாது. அவரை போன்று ஒரு மனிதனும் வெறுக்கப்பட்டதும் இல்லை. அவர்கள் அவரை வெறுத்தார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் அவரை நேசிக்கும் நேசத்திலே அவர் ஓய்ந்து போகவில்லை. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் பரிகசித்து சிரித்தார்கள். நன்மையான காரியங்களே இல்லாமல் ஓரென்றும் செய்யாதவராய் குற்றங்களை மன்னிக்கிறவராய் வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறவராய், எல்லாம் நன்மையே செய்தவராய், ஜீவித்த போதே அப்படி செய்தார்கள். இரண்டு கைகளும் விரிக்கப்பட்டவராய் சிலுவையில் இருக்கும் போது சூழப்பட்டவராய், பரிகாசமாய் துப்பப்பட்டவராய், ஒங்கிக் கொண்டிருந்தவராய், அவருடைய புனிதமான முகத்தில் இருந்து அன்பினால் இருந்த இருதயத்தோடு விடாவே இவர்களுக்கும் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சத்தமிட்டார். அவரால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தேவனாய் இருந்தபடியினால் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் தான் நாம் நேசிக்க கூடாதவர்களாக இருந்த போதே அவர் நம்மை நேசித்தார். ஏனென்றால் அவர் தேவனாய் இருந்தார், அவர் புரிந்து கொண்டார். ஜீவித்துக் கொண்டிருக்கும் போது அவர் நேசித்தார். ஒரு ஜீவியம் அதுபோன்று ஜீவிக்கப்படவில்லை, ஏனென்றால் அது அன்பினால் சுற்றப்பட்டிருந்தது. மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார். ஏதேன் தோட்டத்தில் யெகோவா தேவனுக்கு ஒரு மரணம் தேவையா இருந்தது. பாவத்தின் தண்டனை மரணமாயிருந்தது. அங்கே எந்த ஒரு மாறுதலும் இல்லை. வேறு எந்த விதத்திலும் அதை சரிப்படுத்த வழியே இல்லை. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவராயிருக்கிறார். அவர் எல்லையற்றவராயிருக்கிறார். எல்லா வானங்களுக்கும் பூமிக்கும் அவர் நியாயாதிபதியாயிருக்கிறார். பாவத்தின் தண்டனை மரணம். இன்னொருவருக்காக அபராதத்தை செலுத்தக்கூடிய ஒருவனும் இல்லை. ஒரு மனிதன் இன்னொருவனுக்காக மறிக்கக்கூடும், ஆனால் ஒவ்வொரு மனிதனும் துவங்கும் போதே குற்றவாளியாயிருக்கிறான். நம் ஒருவராலும் இன்னொருவனுக்கு உதவியாயிருக்க முடியாது, ஏனென்றால் நாம் யாவரும் குற்றவாளிகளாயிருக்கிறோம். நாம் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்திலே உருவாக்கப்பட்டு பொய்யனாய் இந்த உலகத்தில் வந்தோம். எந்த விதமான நம்பிக்கையின் ஒரு கதிர் கூட எங்கும் இல்லை. நாம் தேவனால் மரணாக்கினைக்கென்று தீர்க்கப்பட்டவர்களாயிருந்தோம். இப்பொழுது ஜீவித்த திருஷ்டிகள் யாவும் இந்த தீர்ப்புக்கு உட்பட்டதாயிருந்தது. நீதிமான்கள் எழுதி பெரிய காரியங்களை செய்யக்கூடும், ஆனால் அவர்கள் துவங்கும் போதே பாவிகளாயிருக்கிறார்கள். அதை செலுத்தி தீர ஒரே ஒருபடிதான் உண்டு, அது தேவனுடைய மரணமே தான். ஆகவே தேவன் ஒரு ஆவியா இருந்து கொண்டு அவரால் மறிக்க முடியாது. ஆனால் அவர் ஒரு மாமிசமான சரீரத்தின் கீழே இறங்கி வந்து ஒரு அன்பின் ஜீவியத்தில் தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். அவராயிருந்து அந்த நன்மையானவர்கள் யாவற்றையும் எடுத்து அது மனப்பூர்வமாக ஒரு பிரதானமான பலியாய் பலியாய் கொடுத்து அதனால் அவர் குற்றவாளியின் குற்றத்தை நீக்கும் பொருட்டாய் கொடுத்தார். நாம் யாவரும் பாவிகளாய் இருக்கிறபடியினால் நாம் ரட்சிக்கப்படும்படியாக எந்த விதமான வரியும் இல்லாதிருந்தது. பூமியின் மேல் அவர் காணப்படும்படியாக மாத்திரமில்லாமல் ஒரு பலியாக மறிக்கும்படியாயும் அவர் வந்தார். ஆகியனை காட்டிலும் ஒரு மேன்மையான பலியை ஆபேல் தேவனுக்கு செலுத்திய போது அதை வெளிப்படுத்தி காட்டினான். ஒரு தாச்ச கொடியினால் கழுத்தில் கட்டப்பட்டவாறு அவன் ஆட்டுக்குட்டியை ஒரு மனிதத்துக்கு கொண்டு வந்தான். அந்த சிறிய குட்டியை அந்த பாறையின் மீது கிடத்தி அதனுடைய சிறிய முகவாய் கட்டையை தள்ளி இன்னொரு கல்லை எடுத்து அதன் கழுத்தை அடித்தான். அது கத்திக்கொண்டு மறித்தது. ரத்தம் அதற்குள்ளிருந்து பேரிட்டு வந்தது. அந்த சிறிய வெண்மையான பாறையை ரத்தத்தினால் குளிப்பாட்டப்பட்டது. ஆவேல் அங்கே கல்வாரியை வெளிப்படுத்தி காட்டினான். உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டதான தேவ ஆட்டுக்குட்டி குற்றவாளிக்கான பாவிகளின் ஸ்தானத்தை எடுக்கும்படியாக வந்தது. அதை நொறுக்கி காயப்படுத்தி பரியாசம் செய்து கேலி செய்து தேவன் தாமே அல்லாமல் வேறு என்ன சிரித்தினாலும் மறிக்க முடியாது மரணத்தை அடைந்து அவரது ரத்த சரீரம் தோள்களிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்து தரையில் சுட்டிக் கொண்டிருக்க பாவம் எவ்வளவு கோரமானது என்பதை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்க பாவ ஜீவித்திருந்த ஒரு மனிதன் வீட்டுக் கொள்ளும்படியாக அவர் மன்னித்துக் கொண்டிருந்தார். அதை போன்று ஒன்றும் மறிக்க முடியாது. வேறு ஒன்றினாலும் அந்த மரணத்தை தாங்க முடியாது.
It said that when they pierced his side,
அவருடைய விழாவில் குத்தின போது அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில காலத்துக்கு முன்பு இதை குறித்து நான் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் அது சம்பவித்திருக்க அங்கே ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவர் அங்கே ரோம ஈட்டியினால் மரிக்கவில்லை. ரத்தம் வெளியேறினபடினாலும் அவர் மரிக்கவில்லை. ஏனென்றால் அங்கே குத்துவதற்கு முன்னர் இன்னமும் ரத்தம் இருந்தது. அவர் அதனால் மரித்தார் என்றால் ரோம ஈட்டினாலும் அல்ல, அல்லது அவரது சரீரத்திற்குள் ஆணிகள் பாய்ந்தபடினாலும் அல்ல, அல்லது தலையில் முள்முடி சுட்டப்பட்டதினாலும் அல்ல. ஆனால் துக்கத்தினால் அவர் மரித்தார். ால் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக் கொள்ளவில்லை. அவர் இருதய நொறுக்கத்தினால் மரித்தார். என்ன சிருஷ்டிகளை மீட்கும்படியாய் அவர் மறிக்கப் போகின்றாரோ அவைகளே அவர் மதத்தில் துப்பி அவர் மனிதனால் புறக்கணிக்கப்பட்டார் என்று அறிந்த போது அவர் மரித்தார். இது சம்பவிப்பதற்கு 800 வருடங்களுக்கு முன்னர் தாவீது அவர் கல்வாரியில் கத்தினாரே சதத்தை அவன் கத்தினான். என் தேவனே ஏனெனில் கைவிட்டீர் என்றான். பாவம் என்ன ஒரு பயங்கரமான காரியத்தை செய்கிறது. அது மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக அளிக்கக்கூடிய பாவ நிவாரண பலி அவரே. அவர் பலியாய் கொடுக்கப்பட்ட போது அவர் தேவ சமூகத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். பாவம் அவரை பிரித்தது. தேவன் நம்முடைய பாவங்கள் அவர் மீது சுமலித்தினால் அவர் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். அதன் நிமித்தமாகவே அவர் நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று கத்தினார். அவர் கைவிட்டப்பட்டபடியினாலே அவர் இந்த ஸ்தானத்தை எடுத்து காரியம் என்னவென்றால் இவர்களுக்கு இரட்சகராக இருக்க வந்தாரோ அந்த ஜனங்களை கண்டு அவர்களுக்கு ஜீவனை கொடுத்த போது அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அது அவ்வளவாய் அவரை துக்கப்படுத்தி அவர் இருதயம் நொறுங்கினவராய் அவருடைய சரீரத்தின் ரத்தமும் தண்ணீரும் ரசாயன பொருட்களும் வேறு பிரிந்தன. அது என்னவாயிருந்தது என்று மனிதன் ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டான். அந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் வேறு எவரும் அந்த விதமாக மறிக்க முடியாது. எவ்வளவா சித்திரபதம் செய்யப்பட்டாலும் சரி, எவ்வளவுதான் உன் பாதங்களை தொடுமரத்தில் கட்டினாலும் அல்லது வாழினால் அறுத்தாலும் அல்லது அங்கிலம் அங்குலமாக இருந்தாலும் சரி, அக்கறை இல்லை. உன்னால் அந்த விதமான மரணத்தை மறிக்க முடியாது. ஏனென்றால் நீ அந்த விதமாக உருவாக்கப்படவில்லை. அவர் தேவனாய் இருக்க வேண்டும். அவர் மனிதனிடம் மேலானவராய் இருக்க வேண்டும். அதை நினைக்கும் போதுதான் அவர் மறித்தார். உலகத்தின் மேல் அவரது துக்கத்தினால் ஏற்பட்ட இருதய நொறுங்குதலினால் அவர் மறித்தார். அது ஒரு ரசாயன கிரியோடு சைரத்திற்குள்ளாக ஆக்கிறது. அந்த காரியம் உனக்கும் சம்பவிக்க முடியாது. உன்னால் அப்படி பாடுபட முடியாது. அந்த விதமான துக்கம் உனக்கு உண்டாவதற்கு எந்த விதமான வழியும் இல்லை. ஆகவே ஒரே ஒருவரால் தான் செய்ய முடிந்தது. அவர் அதை செய்தார். அன்பையும் நன்மையும் செய்வதை தவிர வேறு ஒன்றையும் அறியாத வெளியேற பெற்ற ஜீவன் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. வானத்துக்கு பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்க உயர்த்தப்பட்டு நிர்வாணமாக உரியப்பட்டு கலக்கமடைந்தவராய் இங்கு தொங்கிக் கொண்டிருந்தார். உரியப்பட்டு நிர்வாணமாய் நீ இருப்பாயானால் எப்படி என்று யோசித்துப்பார். தேவன் அவர் என்ன மன கலவரத்தோடு தேவன் அப்படி இருந்தாரோ அங்கே எப்படி தங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறியாய். சிலுவை காட்சி படத்தில் அங்கு ஏதோ சுற்றப்பட்டுள்ளதை போன்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி செய்யவே இல்லை. அடிச்சும் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஓவியன் அதை உடையதாய் வரைந்துள்ளான். அவர்கள் அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். அவர் மேல் ஒரு அங்கி அணிந்திருந்தார். அவர்கள் அதை கிழித்து அதற்காக சீட்டு போட்டார்கள். அவர் மிகவும் மிஞ்சிடுமட்டாய் கலவரப்பட்டார். இருப்பினும் தேவனாக இருந்தபடினால் அதை பொறுத்துக் கொண்டார். பாவிகள் அவர் முகத்தின் மேல் துப்பினார்கள். இருப்பினும் இரக்கத்தின் ஆழமாய் அவர் இருந்தபடியினால் நிர்வாணமாய் உரியப்பட்டவராய் பொதுஜனங்கள் முன்னிலையில் மறிக்க வேண்டியிருந்தது. அப்பேற்பட்ட விளைவை அது அவர் மேல் கொண்டு வந்து ரத்தத்தையும் தண்ணீரையும் வேறு பிரிக்கும் அளவிற்கானது. உலகனதை வெளிப்படுத்தி காட்டினது சரியாய் சொன்னான் என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நடுவாக விளக்கப்பட்ட கண்மணிகளும் இருண்டுகின்ற வானங்களும் நெரிச்சல் தலை சாய்த்து மறித்தார். ஆனால் கிழிக்கப்பட்டு தெரியாதது பரலோகத்தின் சந்தோஷங்களுக்கும் முடிவில்லாத நாளுக்கும் வழியை வெளிப்படுத்தினது. நிச்சயமாக அவர் அதை செய்ய வேண்டியதாயிற்று. திரையானது தேவனுக்கு மனிதனுக்கு இடையில் தொங்கிக் கொண்டிருந்தது. திறக்கப்பட்ட திரையானது பரலோகத்தின் சந்தோஷங்களுக்கும் முடிவில்லாத நாளுக்குமான வழியை வெளிப்படுத்தினது. கல்வாரி என்றால் ஏதோ காரியம் நாம் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதற்கும் அதிகமானதாக இருக்கிறது. நிச்சயமாக ജീവിക്കുമ്പോൾ അവരെന്നെ നേസിത്താർ, മരിക്കുമ്പോൾ അവരെന്നെ രക്ഷിത്താർ. അടക്കം പണ്ണുമ്പോൾ അവരൻ പാപങ്ങളെ അടിയ ദൂരം കൊണ്ടുപോയി വിട്ടാർ. ഇപ്പോൾ താക്കിനിക്കുള്ളാകെ തീർക്കപ്പെട്ടായിട്ട് പാപത്തിക്ക് ഇനി പിടിപ്പോണ്ട് കിടയാറ്. അവർ സിനിമയിന്മേൽ എല്ലാം മുടിഞ്ഞത് എന്റെ സത്യമിട്ട പോത് പാപം മരിത്തത് ഇപ്പോഴത് മരിത്തതായിരിക്കുന്നത്. അത് മുടിക്കപ്പെട്ടായിട്ട് അത് ബലനറ്റത്, അത് ജീവനറ്റത്. ജനങ്ങളെ അനുസരിച്ച് ചിന്തിച്ചു പാരുങ്ങൾ. ജനങ്ങൾക്ക് ശത്രുവാണ് അന്ന പാപം മരിത്തുപോയി ജീവനറ്റതാക ഇരിക്കുന്നത്. അതർക്ക് ഇനിമേൽ ശക്തിയേ ഇല്ലേ, അതിനാൽ മുടിയാതെ. സൂര്യനാണ് തന്നെ പാർവയെ മരത്തിക്കൊണ്ടാൽ നക്ഷത്രങ്ങൾ പ്രകാശിക്കാതെ ഭൂമിയാണത് ഇരുളായി മാറും. അവകളെല്ലാം മീറ്റ്ക്കപ്പെട്ടായിട്ട് ഇപ്പോൾ അത് മരത്തതായിരിക്കുന്നത്. അടക്കം പണ്ണപ്പെട്ടായിട്ട് അത് ജീവനറ്റത്, അതർക്കിനിമേൽ ജീവനില്ലേ. അപ്പടിയാനാൽ അത് അടക്കം പണ്ണപ്പെട വേണ്ടും. എന്നെ അടക്കം പണ്ണപ്പെട്ടത് ദേവനുടേ ശരീരം അടക്കം പണ്ണപ്പെട്ടത്. ഏനെന്താണത് പാപനി മാരണ ബലിയായിരിക്കുന്നത്. അത് തകനിക്കപ്പെട്ട ആട്, അക്രമത്തിന് അക്രീനാളെ തകനിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. അന്ന പാവമറിയാതെ പാവമറ്റ ആട്, അത് പാവമറിയാതെ ദേവനായിരുന്നത്. അവരുടെ ജീവൻ കൊടുക്കപ്പെട്ട എന്റെ പാപനിവാരണ ബലി അങ്ങേ തൊങ്ങിക്കൊണ്ടിരുന്നത്. അടക്കം പണ്ടുപോലെ അവരെ പാപങ്ങൾ അതിദൂരം കൊണ്ടുപോയി വിട്ടാർ. അവരടക്കം പണ്ണപ്പെട വേണ്ടും. പാപനിവാരണ ബലിയാക്കി എന്റെ ശരീരം അടക്കം പണ്ണപ്പെട വേണ്ടും. അക്കാരണത്തിന് നിമിത്തമാകെ അനേകർ കൊഞ്ചും കഴുത്ത് ഒരുവരുപ്പിൻ ഒരുവരാക യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിനാൽ ധ്യാനസ്ഥാനം പെരുമടിയായി ഇന്ന് തണ്ണീർ തൊട്ടിക്ക് നടന്നു വരികിറാർ. ഏതോ കാര്യം സംഭവിച്ചിരിക്കുന്നത്. എല്ലാം മുടിഞ്ഞത് എന്റെ അവർ കത്തിന്റെ പോലെ അന്റെ ശരീരത്തെ വിട്ട് വെളിയെ വന്ന് അന്റെ ആവിയാണത് നമ്മുടെ ശരീരങ്ങളിൽ പാപത്തെ ആക്കിനിക്കുള്ളാതെ തീർത്തത്. ഇനി ഒരുപോലെ നിനക്ക് കൂടാതെ പടി അതേ അടക്കം പണ്ണ വേണ്ടും. അത് അപ്പടിയായിരിക്കുന്ന പടി നാളെ ഞാൻ മികവും സന്തോഷപ്പെടുകേൻ. എന്റെ കാര്യം അടക്കം പണ്ണപ്പെട്ട പോലെ അത് മറക്കപ്പെടുകിറത്. നമ്മുടെ പാർമയിൽ നിന്ന് വിലകി പോകരുത്. അടക്കം പണ്ടുമോ എൻ പാപങ്ങൾ അതിദൂരം കൊണ്ടുപോയി വിട്ടാൻ ദേവൻ നമ്മുടെ പാപങ്ങളെ ഇനി കാണാൻ മുടിയാതെ. ഏനെന്നാൽ അവകൾ അടക്കം പണ്ടപ്പെട്ടായിട്ട് അവകളെങ്കിൽ അടക്കം പണ്ടപ്പെട്ടത് മരതിയിൻ കടലില്. ഒരു മരതിയിൻ കടലെ ചറ്റ് ആലോചന പണ്ടി പാരുങ്ങൾ. ദേവൻ ഇനി ഒരുപോലും അവളുടെ നിറവ് കൊരം മുടിയാതെ. ഏനെന്നാൽ അവകൾ മരുത്തും അടക്കം പണ്ടപ്പെട്ടും ഇരിക്കുന്നത്. അവകൾ ഇനി ഒരുപോലും കൂടെ നിനക്കപ്പെട മുടിയാതെ. അവകൾ ദേവനുടേ ജ്ഞാപകത്തിക്ക് പുറമ്പാകെ ഇരിക്കേണ്ടത്. അവരെന്റെ അടക്കത്തിലും ഇരുന്നാർ. പഴയ ഏർപ്പാട്ടിൽ അവർ പ്രതിനിധിത്വമായിരുന്നാർ. അവകൾക്ക് ഇരണ്ടിരുന്നത് പരിശുദ്ധ സ്ഥലത്തെ ശുദ്ധീകരിക്കുക. അവകൾക്ക് ഒരു പാപനിവാരണ ബലി ഇരുന്നത്. അന്റെ പാപനിവാരണ ബലിയിൽ അവകൾ ഇരണ്ട് വെള്ളാടുകളെ കൊണ്ടുവന്ന് ഒരു വെള്ളാട് കൊല്ലപ്പെട്ടത്. കൊല്ലപ്പെട്ട ആട്ടിന്മേൽ ചുമത്തപ്പെട്ടിരുന്ന പാപങ്ങളെയെല്ലാം ഇന്റെ ഉയിരായുള്ള ഇന്നൊരു വെള്ളാട്ടിന്മേതിൽ വയ്ക്കപ്പെട്ടായിട്ട്. ഇനിവരിക്കട്ടും യേശുവാനവർ ഒരു ചെമ്മരിയാടായിരുന്നാൽ അവരൊരു ചെമ്മരിയാട്ടുകുട്ടിയായിരുന്ന. ആനാൽ ഇന്റെ കാര്യത്തിൽ അവർ വെള്ളാടായാനാ. അവ നീതിയുള്ളവരായിരുന്നാൽ അവർ ചെമ്മരിയാടാകിയ ദേവനായിരുന്നാർ. ആനാൽ അവർ ഒരു വെള്ളാടായി പാപമായി വന്നാൽ അതിന് മൂലമാകെ അവർ ഉനക്കും എനിക്കും ഒരു പാവനയാണ് ബലിയാകാന. ചെമ്മരിയാട്ടിൽ നിന്ന് വെള്ളാടാനാ. യേശുവാനവർ രണ്ട് മൃഗങ്ങളിലും ഇരണ്ട് വെള്ളാടുകളിലും പ്രതിനിധിത്വമായിരുന്നാർ. എന്നാൽ ഒന്ന് അവർ മരിത്താൽ പ്രായശ്ചിത്തത്തിൽക്കാകെ അവർ മരിത്താർ. രണ്ടാവത് പ്രായശ്ചിത്തത്തിൽ നിന്നും അന്റെ പാവങ്ങളെ അടിച്ചുമക്കും ആട്ടിന്മേര് പോടപ്പെടുകിറത്. അടിച്ചുമക്കുമാർ ജനങ്ങളിൽ പാപത്തെ എടുത്തുകൊണ്ട് മനാന്തരത്തിൽ ജനങ്ങളിൽ പാപത്തെ ചുമന്നുകൊണ്ടിരിക്കും. അത് എന്നെ അത് നമ്മുടെ കർത്താവ് യേശു ക്രിസ്തുവിൻ മരണവും അടക്കമുമായിരിക്കുന്നത്. ജീവിക്കുമ്പോൾ അവരെ നേസിത്താൽ, മരിക്കുമ്പോൾ അവരെ രക്ഷിത്താൽ, അടക്കം പണ്ടുമ്പോൾ അവരെ പാപങ്ങൾ അതിദൂരം കൊണ്ടുപോയി വിട്ടാ. അവർ ജനങ്ങളിൽ പാപങ്ങളെ താമേ തമ്മിൽ എടുത്തുകൊണ്ട് നേരാകെ മികുന്ന താഴ്വിടമാണ് ബാലാലത്തേക്ക് ചുമന്നു കൊണ്ടുപോന. അവർ താനേ പാപനി മരണ ബലിയാനാർ. ജനങ്ങളിൽ പാപങ്ങളെ അവർ ഉടയവരാനാർ. അവരുടെക്കാകെ അവർ മരിത്താർ. നമ്മുടെ പാപങ്ങളെ കൂടെ അവർ മേൽ വഹിക്കപ്പെട്ടത്. അവർ നമ്മുടെ പാപങ്ങളെ അതിദൂരം കൊണ്ടുപോന. ദേവനെ ഒരുപോലും കാണക്കൂടാതെ ദുരത്തേക്ക് കൊണ്ടുപോന. அதை சிந்தித்து பாருங்கள். ஓ பேர்பட்டவர் ரட்சகருக்காக அல்லேலூயா என்று சபையாரும் சத்தம் இடலாம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அவைகள் மறதி கடலிலே இனி ஒரு போதும் நினைக்க கூடாதபடியாய் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. அடக்கம் பண்ணும் போது அவர் நம்முடைய பாவங்களை அதி தூரம் கொண்டு போனார். அவைகள் இனி ஒருபோதும் நினைக்கப்பட மாட்டாது, ஏனெனில் அவைகள் போய்விட்டது. அவைகள் தேவனுடைய கண்களில் இருந்து புறம்பே போயிட்டு அவைகள் முடமாக்கப்பட்டது, அவைகள் ரத்து செய்யப்பட்டது, அவைகள் புறம்பே தள்ளப்பட்டாயிற்று. தேவன் அவைகளை இனி ஒருபோதும் நினைக்க மாட்டார். நம்முடைய பாவங்கள் இனி ஒருபோதும் நினைக்கப்பட மாட்டாது என்று அறிந்தபடினாலே இன்று காலையில் சபையானது அவசியம் கலி கூற வேண்டியதாக இருக்கிறது. அவைகள் மனது கடலிலே போடப்பட்டாயிற்று, உளுத்தழ முடியாத கலரைக்குள் போடப்பட்டாயிற்று. அவைகள் என்றைக்குமாய் மறிக்கப்பட்டும் மன்னிக்கப்பட்டும் இருக்கிறது. ஏதோ அப்படி ஒருபோதும் சம்பவத்திராதது போன்று மறிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், ஆனால் அடக்கம் பண்ணும் போது அவர் என் பாவங்களை அறிதூரம் கொண்டு போய்விட்டார். அவரது சுமந்து கொண்டு அவ்வளவு தூரம் போய் மறதி கடலுக்குள்ளேயே போய்விட்டது. அந்த காரியங்கள் எல்லாம் நமது மத்தியில் அதிக நிச்சயமாக விசுவாசிக்கப்படுகிறது. அவைகள் அதிக நிச்சயமாக உண்மை என்று நாம் அறிவோம். அவைகள் தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. அந்த மகாபெரிய காரியங்கள் எல்லாம் மனிதனால் விவரிக்க முடியாதவைகளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மால் ஒருபோதும் நன்றியை தெரியப்படுத்தவே முடியாது. அந்த ஈஸ்டர் நாள் உயிர்த்தெழுந்த போது அவர் என்னென்னைக்குமாய் என்னை நீதிமானாக்கினார். ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மறிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடுக்கும் போது அவர் என் பாவங்களை அடி தூரம் கொண்டு போய்விட்டார். அதெல்லாம் சரிதான், ஆனால் உயிர்த்தெழுந்த போது அவர் என்னை நீதிமானாக்கினார். அந்த உயிர்த்தெழுந்த போது என்பது என்ன? கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று என்பதின் தேவனுடைய வரவு ரசீதாய் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த போது அவர் என்னை இலவசமா என்றைக்கும் நீதிமானாக்கினார். என்ன ரட்சகர் உயிர்த்தெழுந்தார். தேவன் செய்தது என்ன? ஒரு மனிதன் கஷ்டப்படலாம், ஒரு மனிதன் மறிக்கலாம், ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்படலாம், அவர்கள் எல்லாவற்றிலும் உயிர்த்தெழுந்தனால் மகா பெருகினார். என்றால் அது தேவனுடைய அங்கீகாரம் பெற்றதாக இருக்கிறது. என்னுடைய நியமமும் என்னுடைய தேவையும் அவர் மூலமாய் சந்திக்கப்பட்டாயிற்று. அவர் மனித்தோல் இருந்து அவரை உயிரோடு செய்தார். உயிரோடு இருந்தபோது அவர் இலவசமா என்றென்றைக்கும் நீதிமானாக்கினார். அவருடைய பரிசுத்த நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது நமக்கு எழுச்சியை கொண்டு வருவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. மனித இருதயத்தால் அதை அடுக்கி வைக்க முடியவில்லை, அதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. நம்முடைய ஜெயிக்கின்ற வல்லமையோடு நாம் அக்கறையில் நின்று நாங்கள் இலவசமாய் என்றென்றைக்குமாய் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அவரை திரும்ப உயிர்த்தெழுந்த நாள் என்றவரை எழுப்பினார். அப்படியானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தேவன் காட்டினார். அவர் செய்த எல்லா காரியங்களும் இலவசமாய் செலுத்தப்பட்டாயிற்று. இப்பொழுது நீ சாதீனாய் போகலாம். உயிர்த்தெழுந்த போது அவர் இலவசமா என்றென்றைக்கும் நீதிமானாக்கினார். அவர் உயிர்த்தெழுந்த போது அந்த மகா பெரிய நாளை ஒருவரும் ஒருபோதும் அறிய முடியாது, அது ஒருபோதும் யோசிக்கவே முடியாது. தேவ தூதர்களை கண்டார்கள், வானாரி வானங்களும் தேவ தூதர்கள் தேவனுடைய துதியை பாடினார்கள். பரதேசில் உள்ள பழைய ஏற்பாட்டின் பரிசுத்த வான்கள் எழும்பி களி கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா! உயிர்த்தெழுந்த போது அவர் நீதிமானாக்கினார். அலோகம் அதிர்ந்தது, பூமி அதிர்ந்தது, பரதேசம் அதிர்ந்தது, ஆதாரம் அதிர்ந்தது. ஒரு மிகா பெரிய சத்தம் வர அவர் கேட்ட போது ஆதாரத்திலிருந்து அவர் எழும்பி வந்தார். உயிர்த்தெழுந்த போது அவர் இலவசமாய் என்றென்றைக்குமாய் நீதிமானாக்கினார். அப்படியானால் அவருக்குள் மறித்த பரிசுத்தவான்கள் இதை பாட முடியும். நாம் கீழே பார்த்து அவர் செய்ததான அந்த வியக்கத்தக்க கிருபையை நோக்கி பார்க்கும் போது அப்பொழுது அவருக்குள் மறித்த பரிசுத்தவான்கள் இந்த பாடலை பாட முடியும். பாருங்கள், தேவன் அவருடைய தன்மைகளை தேவன் நிரப்பினார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் மறித்தோரில் இருந்து எழுந்து உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் இருப்பேன். தேவன் சொன்ன சத்தியம் என்றும் நான் சொன்ன சத்தியம் என்றும் அதற்கு உறுதிப்பாடாகவும் ருஜுபடுத்தலாகவும் இயேசு சொன்னார். ഞാൻ പരിശുദ്ധാവിന്റെ രൂപത്തിൽ വന്ന് നിങ്ങളോട് തങ്കി എന്തെണ്ടയ്ക്കുമായി ഉങ്ങളോട് ജീവിപ്പേ. അപ്പോൾ ഉയർത്തേജം നമ്പിക്കെ തങ്ങൾ ഹൃദയത്തിൽ കൊണ്ടിരിക്കുന്ന പരിശുദ്ധമാനങ്ങളാൽ ഇന്റെ പാടലെ പാട മുടിയും. ക്രിസ്തുവക്കൾ മരുത്തവകൾ എഴുതിന്റെ അന്റെ പ്രകാശമാണ് മേഘമറ്റ കാലയിൽ അവരുടെ ഉയർത്തേജനും മഹിമയിൽ പങ്കെടുവാർകൾ. അവരുടെ തെരഞ്ഞു കൊള്ളപ്പെട്ടവർകൾ ദാനങ്ങൾക്ക് മേലായുള്ള അവരുടെ വീടുകളിൽ ഉണ്ടായി കൂടുമ്പോള് ഒരു പരിപൂർണ നിശ്ചയത്തോട് ദേവനുടേ മുദ്രയോട് ദേവൻ താമേ എഴുതി തന്നതാണ് വരവിച്ചിട്ട് ഉടയവനായി അക്കരയിൽ പേര് വാശിച്ച് അഴിക്കപ്പെടും പോലെ ഞാൻ എങ്കേ ഇരുപ്പേ. ഓ എന്റെ ഇതിൽ സ്വന്തവരോട് ചേർന്ന് സൊല്ലുകേന് ജീവിക്കുമ്പോൾ അവരെന്നെ നേസിത്താർ, മരിക്കുമ്പോൾ അവരെന്നെ രക്ഷിത്താർ, അടക്കം പണ്ണുമ്പോൾ അവരൻ പാപങ്ങളെ അടിദൂരം കൊണ്ടുപോയി വിട്ടാർ. ഓ ഉയർത്തെഴുന്നപോല് അവരെന്നെ ഇലവശമായി എന്തെന്തേക്കും തീരുമാനാക്കിനാർ. പാപങ്ങൾ മണ്ണിക്കപ്പെട്ടായിട്ട് ഇന്റെ ബലികളെല്ലാം പഴയ കട്ടുകഥകളായിരിക്കലാം, ഇന്റെ ബലികളെല്ലാം തവരി പോയിരിക്കലാം. അനാലീച്ചർ കാളെ എന്നവര് എഴുന്ന പോലെ താമരെ ഏറ്റുക്കൊണ്ടേനെന്റെ ദേവൻ നിരൂപിത്താർ. ഒരു അല്ലെലോ അവക്ക് നീളേറ്റത് കൊണ്ടുവരുന്നതിൽ ആശ്ചര്യമില്ലേ. മരണത്തിൻ മുഖത്തിൽ ജനങ്ങൾ നിൽക്കുമ്പടിയായി ചെയ്യുന്നതിൽ ആശ്ചര്യമൊന്നുമില്ലേ. ഇല്ലാതവകൾ ഇരുപ്പത് പോണ്ട് ജനങ്ങൾ അളിക്കുമ്പടിയായി അത് ചെയ്യുന്നത്. എന്നാൽ ഏൻ ഉയർത്തെഴുന്ന പോലെ അവർ നീതിമാനാക്കിനാർ. അവർ ഉയർത്തെഴുന്നാരുടെ നിയപ്പടി അറിവായി എന്നിട്ടാൽ അവർ നമ്മുടെ ഹൃദയങ്ങളിൽ എഴുതറിയുള്ള ഇലവശമായി എന്തെന്തേക്കുമായി നീതിമാനാക്കിനാർ. 40 നാൾക്ക് കടന്ന പിന്നെ അവർ നീന്തിക്കൊണ്ട് നമ്മുടെ പിള്ളേരോട് പേശിക്കൊണ്ടിരിക്കയിൽ ഭൂമിയെ ആകർഷണത്തിന് പിടിപ്പ് തളർന്നത്. വേളയാണത് മുടിഞ്ഞായിട്ട് അവരാദം ചെലുത്തപ്പെട്ടായിട്ട് വരവ് സീറ്റ് അവർ കയ്യിൽ ഇരുന്നത് അത് ദേവനുടേ വരവ് സീറ്റ്. അവരുടെ പിള്ളകൾ സഭയ വിശ്വാസികൾ എല്ലാ പാവവും ജയിക്കപ്പെട്ടായിട്ട് വഴിയാണത് സഭയായിരിക്കുന്നത്. അവരാലിന്റെ ഭൂമിയിൽ ഇരുക്ക മുടിയുമില്ലായി. നമ്മ ഇങ്ങേ പറ്റിക്കൊണ്ടിരിക്കുന്നത് എന്റെ ആകർഷണ ശക്തി, ആകർഷണ ശക്തി ഇവിടെ ആരംഭിച്ചത് അതൻ പിടിപ്പായി ഇഴക്കുന്നത് ഏൻ. അപ്പോൾ എല്ലാം മുടിഞ്ഞു വിട്ടത്. എന്ന് സംഭവിച്ചത് അവർ ഭൂമിയിൽ നിന്ന് ഉയരെ എളുമ്പ ആരംഭിത്താർ.
നിങ്ങൾ വിളകമെങ്കും പോയി സർവസൃഷ്ടിക്കും സുവിശേഷത്തെ പ്രസംഗിക്കുന്ന വാർത്തയെ അവരുടെ ഉദരങ്ങളിൽ നിന്ന് വെളിവന്നത്. നിങ്ങൾ വിളകമെങ്കും പോയി സർവസൃഷ്ടിക്കും സുവിശേഷത്തെ പ്രസംഗിക്കുക. വിശ്വാസമുള്ളവനാകി ഞാനസാരം പറ്റവൻ രക്ഷിക്കപ്പെടുവാൻ, വിശ്വാസിയാതവന ആക്കിനിക്കുള്ളാകെ തീർക്കപ്പെടുവാൻ. വിശ്വാസിക്കിറവുകളാൽ നടക്കും അടയാളങ്ങളാവന് എൻ നാമത്തിനാല് വിശ്വാസികളെ തുരത്തുവാർ, നവമാന ഭാഷകളെ പേശുവാർ. സർപ്പങ്ങളെ എടുപ്പാറുകൾ ചാവിക്കേത് പറഞ്ഞ അതുകൊണ്ട് കൊടുത്താലും അതേപോലെ ചേതപ്പെടുത്താൻ. രാജ്യത്തിന് മേൽ കൈകൾ വയ്പാറുകൾ അപ്പോൾ അവർ സ്വസ്ഥമാവാർ. എന്റെ ആൾ നാൾ ജീവിക്കിന്റെ ആകർഷണ ശക്തി എന്നിൽ നിന്ന് വെടുക്കപ്പെട്ടായിട്ട് ഭാവത്തിൽക്ക് ഇനി പിടിപ്പില്ലേ. ഞാൻ മുനക്കാതെ മരിത്തേൻ. ദേവനെ നിരൂപിച്ച് ഉയർത്തെഴുന്ന ചീട്ടി കൊടുത്താർ. ഞാൻ ജീവിക്കിന്റെ പണിയിനാൽ നീയും ജീവിക്കിന്റായി. എന്റെ ഒരു നാൾ തിരുമ്പി വരുവേൻ. എന്റെ ഒരു നാൾ ഇവർ വരുകാർ. ഓ മഹിമയാണ് നാൾ. അപ്പടിയാണാൽ ജീവിക്കുമ്പോൾ, മരിക്കുമ്പോൾ, അടക്കം പണ്ടുമ്പോൾ, ഉയരെഴുമ്പോൾ, വരുമ്പോൾ ഇന്ത്യക്ക് ചവിക്കുള്ളാകെ നമ്പിക്കയായി ഇരിക്കേണ്ടത്. ജീവിക്കുമ്പോൾ അവരെ രക്ഷിത്താൻ, മരിക്കുമ്പോൾ അവരെ രക്ഷിത്താൻ, അടക്കം പണ്ടുമ്പോൾ അവരെ പാപങ്ങൾ അതി ദൂരം കൊണ്ടുപോയി വിട്ട. ഉയർത്തെഴുന്ന പോലെ അവർ ഇലവശമായി എന്തെന്തേക്കുമായി നീതിമാനാക്കിനാൽ എന്തോ ഒരു നാൾ അവർ വരുകാർ. ഓ മഹിമയാണ് നാൾ. അത് എന്റെ ഐന്റെ കാര്യങ്ങൾ ആംഗലത്തിൽ ഐന്റെ എഴുത്തുകൾ JESUS. ജീവിക്കുമ്പോൾ അവർ നേസിത്താർ, മരിക്കുമ്പോൾ അവരെ രക്ഷിത്താർ, അടക്കം പണ്ടുമ്പോൾ അവരെ പാപങ്ങളെ ദൂരം കൊണ്ടുപോയി വിട്ടാർ. ഉയർത്തെഴുന്ന പോലെ അവർ ഇലവശമായി എന്തെന്തേക്കുമായി നീതിമാനാക്കിനാൽ എന്തോ ഒരു നാൾ അവർ വരുകാർ. ഓ മഹിമയാണ് നാൾ. നാം അവിടെ രണ്ടാം പരിധിക്കാരെ എതിർനോക്കിക്കൊണ്ടിരിക്കും. പ്രകാശമോ മേഘമില്ലാതുമാണ് ഇന്ന് നാട്ടിൽ ഉണ്ടിൽ. അപ്പോഴത് ക്രിസ്തുവുക്കൾ മരിത്തവർ എഴുമ്പി ഉയർത്തെഴുതലും മഹിമയിൽ പങ്കെടുവാർ. അപ്പോഴത് അവിടെ തെരഞ്ഞു കൊള്ളപ്പെട്ടവർ വാനങ്ങൾക്ക് മേലായുള്ള അവിടെ വീടുകളിൽ ഒന്നായി കൂടുവാർ. അക്കരയിൽ പേർ വാശിച്ച് അഴുക്കപ്പെടും പോലെ ഞാനെങ്കിയ ഇരുപ്പേൻ. എന്നോട് വരവ് ചീട്ട് ഉള്ളത് അവർ ഉയർത്തേണ്ട ഒഴുക്കപ്പെട്ട് തരിയും. അവർ എന്നിടത്തിൽ ജീവിക്കാർ. അവരുടെ സിരിയവരുടെ നിരുദ്ധത്തിൽ അവർ ജീവിക്കാർ. നമ്പറുകളെ അതേക്കുറിച്ച് ചിന്തിച്ച് പാരങ്ങൾ ഇനി ചില വിനാടികളിൽ ജ്ഞാനസ്ഥാനം തൊട്ടി വരുവരുപ്പാണ് തണ്ണീരോട് കൂടെ നാം തിരുമ്പി വരുവതിർക്കുൾ ജ്ഞാനസ്ഥാന ആരാധനയ്ക്കാകെ ആയത്തമായിരിക്കും. ചെറുതു നേരം നാം തമ്മുടെ തലകളെ വണങ്ങുമ്പോ இந்த பலியை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு பாராட்டாத ஒன்று அல்லது அநேகர் நமது மத்தியில் உள்ளனரா என்று ஆச்சரியப்படுகிறேன். இருந்தால் தேவன் உங்கள் இதயத்தில் வினோதமாக பேசி உங்களுடைய ஆத்மாவின் சுத்திகரிப்பானே அவருடைய பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியா செய்ய உங்களை ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? நினைவிருக்கட்டும், ஏதோ புதிய தொப்பிகளை போட்டுக் கொள்ளவும் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளவும் இன்று கொண்டாடுகின்ற ஒரு நேரமாய் நமக்கு இல்லை. அது சரிதான், அது புதிதான், ஏதோ ஒரு காரியத்தின் அடையாளமாய் இருக்கிறது, அவையெல்லாம் சரிதான். அது மட்டுமல்ல, ஈஸ்டர் என்பதன் அர்த்தம் அதுவல்ல. ஈஸ்டர் முயல்கள், ஈஸ்டர்கள் முட்டைகள், திரு வெள்ளை கோழி குஞ்சுகள், இப்படியான காரியங்கள் அதன் கருத்து அதுவல்ல சகோதரனே. ஈஸ்வர் என்றால் வெற்றி சிறுத்தல், தேவன் பூமிக்கு மேல் கொடுத்த ஜெயமாக இருக்கிறது. அதாவது அவருடைய சொந்த குமாரனை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். அவரை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்தான். உயிர் தெழுதல்வருடைய ஜீவனாயிருக்கலாம். உங்களிடம் அது இல்லையானால் இந்த காரியில் அவருக்கு உங்கள் கருத்தை உயர்த்துவீர்களா? உங்கள் தலைகளை தாழ்த்தினவாறு இருக்கும் போது தேவனே நினைவு கோரும் அந்த உயிர்த்தெழுந்த ஜீவனான என்னுடைய இருதயத்தில் இருக்க செய்யும் என்று சொல்லுங்கள். உங்கள் கரங்களை உயர்த்தி சகோதரன் பெண்ணாம், நான் என் கருத்தை உயர்த்தும் போது எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் யாராவது கருத்தை உயர்த்தி எனக்காக ஜெபியுங்கள் சகோதரனே, இந்த உயிர்த்தெழுந்த ஜீவனான ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வே தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை செய்ய மாட்டீர்களா? நாம் யாராவது இருப்பீர்களேயானால் அவருக்கு உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். அன்புள்ள தேவனே, இங்கிருக்கின்ற எல்லா இருதயத்தையும் நீர் கண்டீர். ஆகவே உள்ளெண்ணங்கள் குறிகோள்கள் என்னவென்று உமக்கு தெரியும். நான் இரக்கத்திற்காக ஜெபிக்கிறேன் தேவனே, அதை அறியும். இந்த ஜனங்களுக்கு இரக்கம் காட்டும். இந்த வேளையின் ஆராதனைக்காக அவர்கள் இன்று காலையில் வந்துள்ளனர். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி இங்கு வந்திருக்கின்றனர். நாங்கள் அதை பேசினது போன்று நீர் ஜீவித்த போது அதை போன்றதொரு ஜீவியம் ஜீவித்ததில்லை. மறிக்கும் போது அந்த விதமாக மறிக்கக்கூடியவர் நீர் ஒருவராயிருந்தீர். நீர் அடக்கம் பண்ணப்பட்ட போது எங்களுடைய பாவங்களை நீர் அதிதூரம் கொண்டு போய்விட்டீர். ஜனங்களின் பாவங்கள் உண்மையில் வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவைகளை மறுதியின் கடலுக்குள் நீர் கொண்டு போனீர். ஆனால் உயிர் தெழுந்த போதோ இலவசமா என்றென்றைக்குமா நீ நீதிமானாக்கினீர். உம்முடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்களாய் இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனே அவர்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு உதவி செய்யும். இனி எங்களுக்கு நேரம் இல்லை, ஏனென்றால் அது வாசல் அண்டை வந்துவிட்டது என்பதை நாங்கள் உணர்கிறோம். விஞ்ஞானிகளின் கருத்தின்படி இப்பொழுதிலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள் தேசங்கள் இனி இல்லாமல் போகலாம். சபையின் நம்பிக்கையாகிய அவருடைய வருகையின் வாயிலில் நின்று கொண்டு இந்த ஈஸ்டர் காலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆயிரக்கணக்கானவர்கள் அக்கறையில் பூமியின் தூளில் அந்த மணி நேரத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பலிபீடத்தின் கீழ் இருக்கின்ற அவருடைய ஆத்துமாக்கள் எதுவரைக்கும் கர்த்தாவே எதுவரைக்கும் என்று மகா சத்தமிட்டார்கள். நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று தேவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைவிருக்கட்டும், நாம் இங்கு பூமியில் என்னதான் செய்தாலும் சரி அது மிகவும் சிறியதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் கூட வருகைக்காய் காத்துக்கொண்டு எல்லாருக்கும் சொல்வதுதான். செய்தியானது அவசரமாக தான் இருக்கிறது, சீக்கிரமாக நாங்கள் எங்களிடம் கொண்டு போகும்படியா செய்வீராக, ஏனெனில் எந்த நேரத்திலும் வரலாம். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றதான குண்டுகளும் ஏவுகணைகளும் ஒரு நிமிஷத்தில் பூமியின் மேல் ஊற்றப்படும்படியாய் பூமியின் மேலாக ஆயிரக்கணக்கானவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பவத்தில் முன்னர் நீர் வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை சேரும் அந்த வண்ணமாக இருக்கும் கர்த்தாவே. ஆகவே எந்த நேரத்திலும் ஒரு உயிர் தேர்தல் இருக்கலாம், சபைக்கு ஒரு உயிர் தேர்தல், இந்த பாவ ஜீவியத்திலிருந்து ஒரு உயிர் தேர்தலை பெற்று இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவனுக்குள் போகும்படியாக எங்களுடைய ஜெபத்தை கேளும். இன்றைக்கு நாம் மற்ற ஆராதனைகளுக்கு, அதாவது ஞாயிறு உபதேசத்திற்குள் போகும் வேளையில், ஓ தேவனே, மறுபடியும் பேசும் அநேகம் அநேகமான இருதயங்கள் வினோதமாக உஷ்ணமாக்கட்டும். இந்த தொட்டிக்கு அவர்கள் டஜன் டஜனாக வருவார்களாக. இந்த ஈஸ்டர் காலையில் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு அணக்கம் பண்ணும்படியாக, அவர்கள் எந்த சபையை சேர்ந்தவளா இருந்தாலும் சரி, அல்லது எந்த மத கோட்பாட்டை எந்த மத குழுவை அவர்கள் ஐக்கியம் கொண்டிருந்தாலும் சரி, அது ஒன்றுமில்லை. ஆனால் அவர்கள் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் தங்களிடம் ஒன்று நல்லதல்ல வேண்டும், இயேசு ஒருவர் மாத்திரமே நல்லவர் என்றும் அறிக்கையிடுகிறார்களா? நம்முடைய ஸ்தானத்தில் நமக்காக அவர் மரித்தார், நம்முடைய பாவங்களை அவர் எடுத்து அவைகளை அடக்கம் பண்ணி நாம் தனிமையாய் அவர் நிற்கிறோம். நம்முடைய சபைகளால் நம்முடைய பாவங்களை அடக்கம் பண்ண முடியாது, நம்முடைய சொந்த ஜீவன் நம்முடைய பாவங்களை அடக்கம் பண்ண முடியாது. ஆனால் கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மருது கடலில் அடக்கம் பண்ணினார். தேவனே, இந்த காரியங்கள் உம்முடைய பார்வையிலே மகிமையாய் இருக்கும்படி அருள் புரிவீராக. அப்படியானால் இன்றிரவு கர்த்தாவே, நீருமிட உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வந்து இதுவரை இருந்திராதபடி இந்த சின்ன இடத்தை அசைப்பீராக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் காட்டுவீராக. இல்ல, ஞாயிறுகளுக்கு முன்னர் ராஜ்யஸ்தர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் ஆச்சரியமாக சுகமாக்கப்பட்டது போன்று கர்த்தாவே அதை மறுபடியும் செய்யும். இன்றிரவு மகிமைக்காக மறுபடியும் அப்படியா சம்பவிக்க வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை எங்களுக்கு இப்பொழுது மன்னியும் கர்த்தாவே. நமக்கும் நம் எல்லாருக்கும் இது உண்மையான உயிர்த்தெழுந்த நாளா இருப்பதாக, உயிர்த்தெழுந்த நாள் ஆசீர்வாதம் என்னவென்று ஒருபோதும் அறியாதிருக்கின்ற யாராயிலும் இருப்பார்களேயானால், இன்றைக்கு கிறிஸ்துவானவர் இருதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கையோடும் ஒரு புதிய ஜீவனோடும் எழும்புவாராக. கல்வாரிக்கு அவளை சுட்டு காட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். உங்களில் எத்தனை பேர் கர்த்தரை நேசிக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஓ, என்ன அது அற்புதமாக இருக்கிறது. சகோதரன் மேக்டால் செய்யும்படியாக ஒரு குழந்தை இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். ஞாயிறு பள்ளி ஆராதனைக்கு திரும்பி வருவீர், உங்களால் முடியுமா? சரி, அது அருமையாக இருக்கும். யாராவது ஒருவர் பிள்ளையை பதிச்சு செய்வார்கள், பரவாயில்லை, தயவு செய்து அப்போது திரும்பி வாருங்கள், அது சரி என்றால். ஆக இப்பொழுது நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போய் காலை ஆகாரம் அருந்துவிட்டு மறுபடியும் திரும்பி வரும்படியாக இப்பொழுது கூட்டத்தை முடிக்கப் போகிறேன். நீங்கள் இங்கே வந்தமைக்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் எழுப்பி நிற்போம். சில நிமிஷங்களுக்கு முன்னே நான் பாடின அதே பாட்டை, அந்த பிரகாசமான வேகமற்ற காலை என்ற பாட்டை பாடுவோம். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கின்றது? உங்கள் கரங்களை உயர்த்த நான் பார்க்கட்டும், ஆமேன்.
forever. Someday he's coming. Oh, glorious day. When the roll is called up yonder, coming to the sky, God's sign of the covenant, the everlasting covenant, he's kept his promise. Then we'll look coming and the tombstones will be falling backwards, and those that sleep in the dust of the earth shall arise to share the glory of the first Easter with he who made it possible, our Lord. Thank you for that, Lord. I'm so glad, Lord, that hope lays in my bosom. I see my shoulders stooping, Lord, and age begin creeping up, and I'm at the top of the hill looking over now. Lord, I'm so glad that hope burns within me. Someday, you'll come. I'm so glad that there's many here today that feels the same. I pray, Lord, that you'll give us a great day today. Forgiveness of all our trespasses as we confess our wrongs. And confess that we are unworthy, but Christ's death, burial, resurrection, prove to us by his Spirit that's raised in our hearts, making us partakers of his resurrection. And we have the earnest of our resurrection in our hearts now. Because from sin, we have died, and we have entered into a new life, and have raised from the old things of the world to a new life. It's the earnest, the down payment. Oh, Lord, it's the earnest of our resurrection. We're so happy to feel it and enjoy it upon one another. These things we hold as great treasures of ours, something that no money can buy. The world cannot run away because God gave it to us freely.
Amen.
As free as Christ died for it. Now we pray that you'll be with us this morning. Help us now to rest a few moments and return back. Give us a great following service. For we ask it in the name of him who taught us to pray together. Our Father, who art in heaven, hallowed be thy name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those that trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil, for thine is the kingdom, and the power and the glory forever. Amen. The Lord bless you now till we see you again in about at 9:30. Shake hands with one another, and we'll see you at 9:30.